புதிதாக வந்தவங்களுக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி தியானம் வந்து கேட்டு பார்த்து உணர்ந்தவங்களுக்கும் மீண்டும் ஞாபகப்படுத்தும். தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா ஆலயங்கள்லையும் ஓம் என்ற பிரணத்தத்துவம் எல்லா ஆலயங்கள்லையும் உண்டு. அதே சமயம் காவிய படைப்புகள் அனைத்தும் இயற்றினாலும் அதிலே இதே போல ஓம் என்ற பிரணவம் இருக்கும். அந்த ஓம் என்ற பிரணத்தினுடைய உண்மை நிலையே நமது உயிர். நம்ம உடலுக்குள் ஜீவனாக இயங்குகின்றது. இதற்கு பேர்தான் ஓ. நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதை இயக்கச் செய்கின்றது ஓ. நாம் எதையெல்லாம் எண்ணி இந்த உணர்வின் சத்து நம் உயிர் இயக்கினாலும் அந்த உணர்வின் சத்தை நம் உடலாக இணைத்து விடுகின்றது. தயும் ஓ என்பது ஜீவன், இவ்வும் என்பது பிரம்மம் சிருஷ்டி, உடலாக அமைந்து அமைக்கப்பட்டு விடுகின்றது என்ற நிலைக்காகவேதான் ஓம் நமச்சிவாய. இப்ப நான் உயர்ந்தது பெற வேண்டுமென்று ஏங்கி நான் சுவாசிக்கக்கூடிய நிலைதான் என் உயிரிலே படும்போது நான் எண்ணிய ஏங்கிய உணர்வுகள் ஓ என்று இயங்குகின்றது. அந்த உணர்வின் சத்து என் உடலுடன் இணைக்கப்படும்போது இம் ஓம் நமச்சிவாய. நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் சத்து என் உடலாக சிவமாக மாறுகின்றது. நம்ம உடல் சிவம். இப்ப நாம் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு வேண. இப்ப நான் ஒருவனை அழித்து விடுகிறேன் பார், ஒருவனை கெடுத்து விடுகிறேன் பார் என்று இந்த உணர்வை நான் எண்ணத்தால் எண்ணும்போது அந்த உணர்வின் சத்து நான் சுவாசிக்கும் போது அந்த எண்ணம் எனக்குள் வினையாக அமைகின்றது. அப்ப நான் சுவாசிக்கும் போது என் உயிர் நான் எண்ணிய உணர்வை என் உடலுக்குள் இயக்கி அவனை அழித்து விட வேண்டும் என்ற உடலுக்குள் இயக்கி அவனை அழிக்க வேண்டும் என்ற செயலை செயலாக்குகின்றது. அப்போ அந்த உணர்வுகள் எம்மென்று என் உடலுக்குள் அதை நிலைத்து விடுகின்ற சிவாய. ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம். இப்ப நான் எனக்குள் அவனை அழித்து விடுகிறேன் என்று எண்ணி எனக்குள் பரிவீச நிறை நான் என் பேச்சால் பேசும்போது சிவாய நமவும் இருவன் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்வதை உங்க காதலே நான் யாரை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றனோ அவர் காதலே கேட்டோம்னு அந்த உணர்வு உந்தி அங்க ஓ என்று அதே உணர்வுகள் அங்கே தோன்றுகின்றது. அதை திருப்பி இருவனை நான் கொள்ளுகிறேன் என்று அவன் சொல்லுகின்றான். நான் அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணும்போது அதே சொல் தம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அங்க ஜீவன் பெற்று அதே சொல்லி எனக்கு திருப்பி சொல்லி என்னை அழிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். தம் ஓம் நமச்சிவாய சிவாய நமா. இதை நாம் என்ன ஓம் நமச்சிவாய என்பதற்கு அபாயம் ஒன்றும் இல்லை. நாம் சொன்னா எப்படி இருக்கும்? ஓம் நமச்சிவாய என்பவருக்கு அபாயம் ஒன்று இல்லைன்னு நம்மளுக்கு சும்மா கதையை கட்டி விடுங்க. அதை பத்தி சிவனை சதா நம சிவனை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அபாயம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னு எந்த சிவனை இவர்கள் நினைக்கின்றார்கள் என்று பொருள் வேண்டும். இப்போ நான் எதையெல்லாம் எண்ணுகின்றனோ அந்த எண்ணக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் என் உடலுக்குள் அதை இணையப்படும் போது அது வேண. அந்த வினைக்கு நாயகனாக அங்க ஆட்சி புரிய ஆரம்பிச்சிடுறேன். என் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தோட இந்த உணர்வுகள் கலந்த உடனே சண்டை போடும். நான் அவனை அடிக்க வேண்டும் என்று அல்லது அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அதே எண்ணம் எனக்குள் ஜீவன் பெற்று இம்மென்று என் உடலாகி சிவமாக்கி சிவத்துக்குள் சக்தியாக அவள் என் உடலுக்குள் இயங்க போகும்போது என் உடலுக்குள் சண்டை போடும். அப்போ என் உடலுக்குள் அந்த போர் நிலை வரப்போகும்போது என் நல்ல குணத்தை இயக்காதபடி அந்த உணர்வின் சத்து என் உடலிருந்து வெளிவரப்போகும்போது மனம், அந்த மனம்தான் திருப்பி எண்ணும் போது என் உடலுக்குள் அந்த உள்ளுக்கு ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகின்றது. திருப்பி நான் சுவாசிக்கும்போது என் உயிருடன் மோதும் போது எனக்கு எரிச்சலும் ஆத்திரமும் அவனை விடுவதா என்ற நிலை மீண்டும் வருகின்றது. இவை அனைத்துமே அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். யாரு கண்ணன் சொல்ற? இப்ப நான் உதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இப்ப நான் யாரை நினைக்கிறானோ அவன் எங்கிருக்கிறான் என்ற என் கண், நான் நினைக்கக்கூடிய உணர்வுக்கு அவன் இருக்கிற இடத்துல தேடி செய்ய அழைத்துக் கொண்டு போகுது. அதா இருக்கிறான் பார் அவன் உதை என்று. அப்ப அந்த உதைக்க போகும்போது காட்டியவுடனே அவன் அடிபட்டு வேதனைப்படுகிறது நான் ரசித்து நான் என் கண்ணாலே பார்க்கின்றேன். அவன் வேதனைப்படும் உணர்வை என் கண்ணால் ரசிக்க போகும்போது அந்த உணர்வு எனக்குள் பதிவாக்கி விடுகின்றது என் கண் ஊர் வினையாக. அப்ப அவன் அங்கே வேதனைப்படுகின்றான். அதே சமயத்தில் அந்த வேதனையான உணர்வு எனக்குள் வந்தவொன்னு இது பதிவாகி முளைக்க ஆரம்பிச்சது எண்ணம். அது ஒரு வித்தாகின்றது. இதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்பது. அந்த உணர்வின் ஆற்றல் நம் உடலுக்குள் வந்தவுடனே அதே எண்ணத்தை ஊட்டி ஊட்டி என் நல்ல உடல்களை செய்ய நல்ல எண்ணங்களை செயல்படாதபடி என் உடலுக்குள் மேல் வலி இடுப்பு வலி என்ற நிலையும், அடிக்கடி எதையாவது சொன்னால் பிறர் சொல்வதை கேட்க விடாதபடி நல்ல சொல்லதை கேட்க விடாதபடி சொன்னாலோ எனக்கு கொதிப்பு வரும். அந்த உணர்வு எனக்குள் கொதித்து எழுந்து போகும்போது இது இரத்த கொதிப்பாக மாறிடும். ஆகவே இதைத்தான் கீதா உபதேசத்தில் கண்ணன் அப்ப அங்க நடக்கக்கூடியதை பார்த்து நான் ரசிக்கப்படும்போது அவன் வேதனைப்படும் உணர்வு எனக்குள் போனால் அது எனக்குள் வேதனை தரும். அதான் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். முதல்ல நான் கேட்றேன், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க கேட்றாங்க. இதுதான் அங்கே பார்க்கக்கூடிய குணம், சுவை, மனம். இப்போ ஒருத்தர் கோபமா நாம பேசுகிறேன் என்றால் அது குணம். அந்த குணத்திற்குண்டான மனம் நாம் சுவாசிக்கும்போது எண்ணம். ஆனால் அந்த கோபமான நிலைகள் என்பது காரம், சுவை. இப்படி மூன்று உணர்வாக பிரிக்கப்பட்டு நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக அந்த ஞானிகள் இப்படியெல்லாம் நம்மளுக்கு பேர வைத்திருக்கிறார். இப்ப நான் கோபமாக பேசுகிறேன் என்று எண்ணும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் இந்த கோபமாக வெளிவருவதை காந்தம் இழுத்து தன்னுடன் இணைத்துக் கொள்ளுகின்றது. இப்ப கோபம் என்பதே அதற்குள் காரத்தின் உணர்ச்சிகள் தூண்டும் நிலைகள் அது. அதே சமயத்தில் அந்த காந்தத்துக்குள் சூரியன் விட்டு கடந்து வெளிவரப்போது அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை இந்த காந்தம் இழுத்து மூன்று இயக்கமாக நம்ம பூமிக்குள் வரப்படும் போது ஒரு மனிதன் ஆத்திரப்பட்டு கொதித்தெழுந்து பேசும்போது அந்த உணர்வுக்குள் வெப்பம் இதை ஆற்றல் மிக்கதாக மாற்றும். காந்தம் இதை இணைத்துக் கொண்ட பின் எதை இதனுடன் இணைத்ததோ அந்த விஷம் இதை இயக்கச் செய்து இப்ப கோபமான உணர்வு வரப்போது இந்த கோபத்தை அதீதமாக இயக்கச் செய்து சிந்தனையற்றவனாக மாற்றும். தேள் கொட்டிவிட்டா என்னப்பா வலிக்குதா அப்படின்னு சொன்னா ஐயா ஐயான்னு தான் சொல்லிட்டு இருப்பானே தவிர வலிக்குதேன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கேள் கொட்டிச்சேன்னு சொல்றதுக்கு நேரம் ஆகும். திருப்பி என்ன இந்த நேரத்தில் வந்து இந்த மனுஷன் மாதிரி அந்த சொல்றவங்க மேலதான் அவங்க வரும். பரிதாபப்பட்டு கேட்டா அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்யும்? அவங்க நான் அன்பா கேட்டு ஏதாவது தெரியணும் என்னப்பாச்சு ஏதாச்சுன்னு கேட்க கேட்க நினைச்சியும் காடுகள் இந்த நேரத்தில் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோபம் தான் வரும். நம்மளை பரிவா கேட்கிறான்னு ஏதாவது என்ன வரும் வருமோ. ஆக இதை போல அந்த கடுகெடுப்பான இந்த உணர்வுகளை இந்த அணு கவர்ந்து கொண்டால் அது வெளியிலே நாம பேசும் பேச்சை சூரியன் காந்த சக்தி இது படர் வெளியில் அந்த அலைகளாக எடுத்துக்கொள்ளுது. நான் எண்ணிய உணர்வுகள் எனக்குள் வித்தாக பதியுது. ஆக நான் அவன் அடிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வீசை சுவாசிக்க போகும்போது இந்த காந்தம், எனக்குள் இருக்கக்கூடிய காந்தம் அதை இழுத்துகிறது. சீதா லட்சுமி சுவை, இந்த காந்தம் இழுத்து அதை வளர்த்துக்கொள். லட்சுமி வளர்க்க தெரியும் தன்னுடன் இணைத்து. அப்ப நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ இந்த காந்தம் இழுத்து சீதா லட்சுமியா மாறும். அது என் உடலுக்குள் போய் அந்த சுவையான சத்து ரெண்டன அமைந்து விடுகின்றது சரீரமாக. அதிலிருந்து வரக்கூடிய சொல்லு சீதா ராமா. எந்த சுவை கொண்டு நாம் சொல்லுகின்றோமோ, அப்ப நான் கோபப்பட்ட சொல்லை நாம் சொல்லப்படும் போது இந்த சொல்லாக வெளிவருவதே ராமா. அந்த ராமன் யார் என்றால், சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பகாந்தம் அதை விட்டு கடந்து வரப்போகும்போது ஆதிசேஷனுடைய அணுக்கள் வருகின்றது. வான்மீகி கதை எழுதுகின்றான், நாராயணன் நான் பூலோகத்தில் போய் நாம் மனிதனாக பிறக்கப் போகின்றேன் என்று சொல்லும்போது ஆதிசேஷனையும் என்னுடவே வா அப்படின்னு கூப்பிடுறான். வான் சொல்லிவிட்டு என் கூட வந்து எனக்குள் லட்சுமணனாக என் சகோதரனாக நீ வா. ஏனென்றால் இன்று ஆதிசேஷனாக ஆதிசேஷன் மேல் நாராயணன் பள்ளி கொண்டுள்ளான். அந்த நாராயணன் பூலோகத்துக்கு வரப்போம் போது ஆதிசேஷனையும் தனக்குள் அழைத்து வருகின்றான் லட்சுமணனாக. ஓர் அணு வெப்பம் காந்தம், லட்சுமி நாராயணா காந்தம் எடுத்து வளர்த்ததுதான் நாராயணனை. அதனால் அவனுடன் வளர்ந்த வளர்த்த அந்த லட்சுமி கூடவே வர்றான். லட்சுமி நாராயணா, இதெல்லாம் நாம புரிஞ்சுகிறதுக்காக இத்தகைய காவியங்களாக புராணம் பழமை விண்வெளியிலே நடந்த நிகழ்ச்சி மனித உணர்வுக்குள் வளர்ச்சியாகி அதனின் செயல் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை நாம் தெளிவுற உணர்த்துவதற்கு இவ்வாறு காட்டியுள்ளார். லட்சுமி நாராயணா காந்தம் இழுத்து சூரியனாக வளர்க்க செய்து, சூரியனாக வளரப்படப்போம் போது எல்லாவற்றையும் இயக்க விஷமே கூட உறுதுணையாக இருந்தது. அது சூரியனாக வெப்பமாகும் போது அதனின்று விஷம் வெளிப்படுகின்றது. அந்த வெளிப்பட்ட விஷத்தை இங்கே உருவான வெப்பகாந்தம் அதை கடந்து செல்லும் போது அந்த விஷத்தை லட்சுமி லட்சுமணா, காந்தம் லட்சுமி, அந்த மனத்தை தனக்குள் எடுத்து வந்து லட்சுமணா லக்மணா என்று பெயரை வைக்கின்றார்கள். ஆக அங்கே இருந்து வரப்படப்போது இப்போ நான் கோபமாக பேசும்போது இந்த உணர்வு சுவை, இதனுடைய குணம் அதோட மனம். மனம் காரம், அந்த மனத்தை நெடி வருகின்றது. இதான் மிளகா போட்டம் நினைச்சு நெடி வருது தும்புறோம். அதே சமயத்தில் வாயில போட்டு ஆன அலறோம், அதனுடைய சுவை. அப்ப அந்த அலரின் நிலையில் உணர்ச்சி தூண்டும் நிலைகள் பெற்றது. அத்தகைய உணர்வின் சத்தை இது சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது இதிலிருந்து வரக்கூடிய நெடியான மனமும் அதோட குணமும் அதோட சுவையும் மூன்றும் சேர்த்து அதனுடன் இணைந்து விடுகின்றது. இப்ப சூரியன் காந்த சக்தி ஒரு மரத்தின் மேல் தாக்கப்படும் போது மரத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் இயங்குகின்றது. அந்த இயக்கத்தின் துணை கொண்டு தனக்குள் எத்தனை வகையான மனத்தை தனக்குள் இணைத்து ஓர் உணர்வாக மாற்றியிருக்கின்றதோ அந்த உணர்வின் சத்தை காற்றிலிருந்து கவர்ந்து அந்த மரம் வளைகின்றது. ஆனால் அதே சமயம் இந்த வெப்பமா காந்தம் தாக்கி உணர்கொண்டு நாம் கொதிகலனில் வேக வைத்தால் அதனுடைய சத்து ரெண்டரை கலந்தாலும் அது கலந்த ஆவி வெளியிலே வரும். இப்படி மரத்திலிருந்து வெளிப்படும் மனத்தை சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து கொள்ளார், அது சீதா லட்சுமி. ஆக அந்த காந்த சக்தி அதை கவர்ந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டால் காயத்ரி. ஒரு வேப்ப மரத்தின் கசப்பை இது கவர்ந்தால் அந்த கசப்பின் உணர்வாகவே அந்த அணுவின் இயக்கம் இருக்கும். இருப்பினும் அந்த கசப்பான சத்து சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அதே என மரம் அதனின் கலப்பால் இணைக்கப்பட்டு இன்னொரு மரமானாலும் இதனின் சத்து கருவேப்பில மரத்திற்கும் போய் சேர்ந்து அதுக்கும் உணவாக போய் சேர்கின்றது. ஆனால் மனிதனாக இருக்கக்கூடியவன் இரு உன்னை நான் அழித்து விடுகிறேன் என்ற உணர்வை நான் எடுக்கப்படும் போது அந்த உணர்வை நான் எண்ணியதேன், அந்த அழித்திடும் உணர்வின் சத்தை எனக்குள் இருக்கக்கூடிய காந்தம் இழுக்கின்றது, உணர்வை சுவாசிக்கின்றது, உயிர் இயக்குகின்றது, உணர்வு உடலுக்குள் பரவுகின்றது, சொல்லாக வெளிப்படுகின்றது. இந்த உணர்வின் சத்தை இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமி, அது காயத்ரி, அந்த அணுவின் தன்மை ஆகிவிடுகின்றது. ஆக ஒருத்தனை அழித்திடும் உணர்வு கொண்ட அந்த உணர்வின் அணுவாக மாறிவிடுகின்றது. எந்த செடிக்கும் உபயோகப்படுத்துவதில்லை, எந்த நல்ல மனிதனுக்கும் உபயோகமாவதில்லை. அழித்திடும் உணர்வுண்ட அந்த நிலை வரும்போது யாராவது நான் ஒரு யாரை பார்த்து நான் கோபமாக பேசினனோ அவர்கள் இரு நான் பார்க்கிறேன் என்று அவருக்குள் பதிந்து அந்த வித்தாக முளைத்து விடுகின்றது, அங்கே வித்தாக பதிவாகி விடுகின்றது. அவரை எண்ணும் போதெல்லாம் யார் திட்டினாலும் இந்த மாதிரி திட்டினானேன்னு எண்ணும் போதெல்லாம் என் உடலிருந்து வந்த உணர்வுகள் அவர் ஈர்ப்புக்குள் சென்று இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் வந்து இரு அவனை நான் உதைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. நான் உதைக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவன் திருப்பி ஏதாவது சீதாராமன் அம்பை எய்தான் என்றால் திருப்பி வாங்கிக் கொள்வான். நான் எந்த குணத்தை கொண்டு பேசுகிறேனோ அங்கே அதே சொல் எனக்குள் வரும் என்று பொருள். உங்களை திட்டினா என்ன செய்வீங்க, நீங்களும் பதிலுக்கு திட்டம். உங்களை கொள்றேன்னு சொல்ற, நான் ஒருத்தரை கொள்றேன்னு சொல்றேன்னு அவங்க இரு நான் உன்னே கொள்றேன்னு சொல்றேன். ராபல் அம்பை இதான் என்றால் அவன் திருப்பி வாங்கிக் கொள்வான். இப்படி எல்லாம் நம்மளுக்கு தெளிவா காட்டுறான். ஏன்னா அந்த நாராயணன் நம் பூமிக்குள் வரும்போது அதை இயக்க சக்தியாக மாறி இந்த காந்தம் எதனுடன் இணைத்துக் கொள்வதோ சீதா லட்சுமியா மாறி சுவை, அது லட்சுமி வளர்த்துக் கொள்கின்றது. அதை யார் ஒருவர் சுவாசிக்கின்றாரோ அந்த சுவை சீதா, அது சொல்லாக வரப்போது ராமா சீதா ராமா. அந்த நாராயணன் எதனுக்குள் அது நுழைந்து அந்த உணர்வின் சத்தோ அதுவாக இயக்குகின்றார். அதுதான் கீதையிலே கண்ணன், நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். இப்ப நான் ஒருத்தரை உதைக்க வேண்டும் என்று எண்ணும் போது அந்த சொல் அங்கே பதிவாகி விடுகின்றது. நான் வெளியிட்ட உணர்வு சூரியன் காந்த சக்தி கவர்ந்து விடுகின்றது, அதே சொல்லின் உணர்வு எனக்குள் ஊழ்வினையாக பதிவாகின்றது, கேட்டவருக்கும் ஊழ்வினையாக பதிவாகி விடுகின்றது. அந்த வினை என்னை அவர்கள் யாரை நான் அடிக்க வேண்டும் என்று எண்ணினேனோ அவர் திருப்பி என்னை அடிக்க வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டே மூச்சலைகளை வெளியிடுகின்றார். நான் உற்றுட்டனே இரு நான் பார்க்கிறேன் என்று நான் மீண்டும் இந்த உணர்வுகளை வளர்க்கின்றேன். ஆக நாம் எதை எடுத்து விளைவிக்கின்றோமோ அந்த அலைகள் படர்ந்து மீண்டும் அந்த அலைகளே எனக்குள் அது விளைகின்றது. எந்த இந்த உண்மையுடைய நிலைகளை நாம் அறிவதற்குத்தான் இந்த காவியங்களை நமக்குள் தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார். ஆகவே இவை அனைத்தையும் நாம் சுவாசிக்கும் போது நம்ம உயிர் என்ன செய்கின்ற எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ ஓ ஜீவன் பெற செய்கின்றும் பிரம்மம் சிஷியாக்கி வருகின்றது. நாம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இப்ப பெரிய பெரிய தவயோகிகள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கதையை சொல்வாங்க. அவன் சொல்லுவது ஓம் நமச்சிவாய என்று அவன் சொல்லுகின்றான். அதுதான் நமக்கு புறக்கண்ணா தெரியும். ஓம் நமோ நாராயணா கதைகள் இதெல்லாம் வரும். ஓம் நமோ நாராயணா வெறும் சொல்லாக இல்லை, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற போது இங்கே அதே சமயம் இங்கே நம்ம இது மனித உணர்வில் அதை நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ மகரிஷியாக வென் சென்ற அவனை எண்ணுகின்றான். அவன் இந்த மண்ணிலே நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றிய அந்த உணர்வின் சக்தி எனக்குள் ஜீவன் பெற்று எனது ஒளியின் சரீரமாக மாற வேண்டும். நாம் ஓம் நமச்சிவாய. அவனின் நினைவலைகளை யாரும் நமக்குள் சொல்லவில்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்று சொன்னால் உனக்கு அபாயம் ஒன்றும் இல்லை. இப்படி சுருக்கமாக சொல்லி போயிட்டாங்க. எதை சிவமாக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், அதை நாம யாரும் பெறவில்லை. இப்போ சாதாரண பெரிய தவயோகிகளை கொடுத்துருப்பாங்க, சினிமா படங்கள்லையும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தோம்னா ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய. அவன் எதை நமசிவ தனதாக சிவமாக்க வேண்டும் என்று எண்ணினான் யாராவது சொல்லியிருக்கான் இல்லை. ஆக சிவனின் அருளைப்படப் போகின்றேன் என்றுதான். அந்த சிவன் யார்? நம்ம உடல்தான் சிவம். நாம் எண்ணீர்தான் நம்ம உயிர் ஜீவனாக்கி சிவமாக மாற்றுகின்றது. எந்த நிலையை அன்று உண்மையை சொல்லியிருந்தாலும் அதை நாம் உணரவே இல்லை, உணர்த்தவே இல்லை, உணரும்படி செய்யவும் இல்லை. காவியமாக படைத்து விட்டனர், காவியமாகவே நம்ம அலையிட்ட நாடக மேடையில் போட்ட மாதிரி, வேஷம் போட்ட மாதிரி நம்மை அலைய விட்டார். இயற்கையின் உண்மையின் நிலையை நாம் உயிரணுவாக தோன்றியிலிருந்து மனிதனின் நிலையை நாம் பிறப்பும் போது பரிணாம வளர்ச்சி எப்படி பெற்றோம்? ஓர் புழு ஒரு உணர்வை சுவாசித்தால் ஓம், அந்த எந்த சத்தை அதை சுவாசிக்கதோ அந்த உணர்வின் சத்து அது உடலாக மாறுகின்றது. ஓம் நமச்சிவாய். இதை நாம் உணர்த்துவதற்கு தான் ஆதியிலே ஒரு உயிர், அது தோன்றிய நிலையில் ஒரு உயிருக்குள் துடிப்பின் இயக்கம் இருந்தால் தன் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு செடியின் சத்தை இந்த காந்தம், உயிருக்குள் துடிப்பின் ஈர்ப்பான காந்தம் இழுத்து அந்த உயிருடன் இணைக்க செய்யும் போது ஓம்போது இம் என்பது பிரம்மம். ஆக அதுக்குள் ஜீவன், அந்த சுவாசித்த உணர்வுகள் அதுக்குள் ஜீவனாகி அது உடலாகின்றது. ஆக இந்த உயிரான ஒளி இயக்கப்படும் போது மின்னுகின்றது. ஆனால் இழுத்து இந்த சத்தான நிலைகளுடன் இணைக்கப்படும் போது ஒளியின் மறைத்து உடலாகின்றது, சிவமாக மாறுகின்றது. அந்த நன்னாளே தான் நாம் சிவன் ராத்திரி நமது உயிர் முதல் முதலே தாவர என சத்தை இது நுகர்ந்து அது உடலாகி உடலுக்குள் ஒளியின் சிகரமாக இன்று இருக்கின்றது உயிர். ஆக எந்த சாவர என சத்தை இந்த உயிர் இணைத்து இந்த உடலாகின்றதோ அந்த மனம்தான் வினை விநாயகா. ஏனென்றால் அடிக்கடி காலையிலும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஏனென்றால் இவ்வளவு சொன்னாலும் கூட சாமி சொன்னது எனக்கு அர்த்தமே புரியல. என்ன கடவுள் எல்லாம் இங்க இருக்கிற சபை சாமி எல்லாம் சொன்னது, இந்த கடவுள் எல்லாம் இது இல்லையா, நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டோமே இதெல்லாம் கடவுள் இல்லையா, நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்களே. இந்த கடவுளுக்கு தேங்காய் பழத்தெல்லாம் உடைச்சி யாகத்தெல்லாம் வளர்த்து இதெல்லாம் கொடுத்து இல்லை வாங்குறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லி போட்டு தப்பா எண்ணிக்கிறாங்க. நீங்க ஆயிரம் தானே விளக்குன்னு சொன்னாலும் கூட நமக்குள் இந்த உணவின் இயக்கம் எப்படி இயக்குது என்று மெய்ஞானி சொன்னான். அதை இப்ப ஆயிரம் தரம் திருப்பி சொன்னாலும் கூட நமக்கு முந்தைய பதிவு இதை சிந்தனை கூட செய்ய விட அதை தடுத்து கொண்டு இன்னமோ சொல்றார், நாம் அதை அறிந்துட முடியுமா, பெற்றிட முடியுமா என்று சந்தேக உணர்வை தூண்டி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதைத்தான் நாம் தெரிந்து கொள்வதற்காக இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கந்த புராணத்தையும் விநாயக புராணத்தையும் நமக்கு தெளிவாக எடுத்துக்கள். ஆகவே இந்த விநாயகன் பிரணவத்துக்குரியவன் என்று சொல்வார்கள். விநாயகன் அவன் மூல மந்திரம், அவன் ஒரு பிரணவத்துக்குண்டானவன், பிரணவ மந்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்வார். இப்ப நாமோ எந்த மனத்தை நாம் சுவாசிக்கிறோமோ அது எனக்குள் பிரணவம், அது இயங்கி ஜீவனாக ஆகின்றது. ஆக இவ்வாறு நாம் உயிருக்குள் நாமோ அந்த உயிர் இருக்கும் போது எண்ணியதை அழைத்தும் நம் உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப என்னை சாமி என்று நீங்க நினைக்கிறீங்க, இப்போ நல்ல உபதேசம் கொடுத்தார், நல்ல நினைவு கொடுத்தார் என்று என்றீங்க. இந்த உடலுக்குள் வந்து இத்தனை இயக்குவது யார்? எனது உயிர். என்னை ஆளுவது யார்? எனது உயிர். நான் எண்ணியது எனக்குள் இயக்கப்பட்டு அந்த உணர்வின் செயலாக பேச வைக்கின்றது. அந்த இயக்கத்தின் சொல்லாக என்னை சொல்ல வைக்கின்றது. அது கேட்போர் உணர்வுகளும் அதை இயக்குகின்றது. அதே சமயத்தில் நான் எதையெல்லாம் எண்ணுகின்றனோ அது எனக்குள் சிவமாக உடலாக அது மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாற்றிய உணர்வு எனக்குள் விளைந்ததை அது ஜீவனாக இயக்கி அதில் விளைந்த சத்தை உயிர் தன்னுடன் அணைத்துக் கொள்கின்றது. நீங்கெல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு எண்ணும்போது அந்த நல்ல உணர்வு எனக்குள் வினையாக விளைந்து அந்த உணர்வின் சத்து என் உடலோ உயிருடன் சேர்த்து எல்லாரும் நல்லா இருக்கணும் உணர்ச்சி தூண்டும். இப்ப சாதாரணமாக இதை போல பக்தி மார்க்கத்தில் பிறருடைய கஷ்டங்களை எண்ணி யோ அவங்க எப்படி இருக்கிறாங்களே வேதனையில எண்ணக்கூடியவர்கள், அந்த வேதனையிலே நோயாகி இறந்த பின் அதே சாமி பேரை சொல்லிட்டு அந்த ஆத்மா பிரியப்படும் போது அந்த ஆத்மாவில இந்த வேதனையான உணர்வு தான் இருக்கு. அவர்கள் இறந்து வெளியிலே போன அந்த ஆத்மா இன்னொரு உடலுக்குள் போன உடனே இந்த வேதனை உருவாக்கி அதே தெய்வத்தை பேச வைக்கும். சில பேர் அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி எல்லாரும் அந்த தெய்வத்தால் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்றவங்க அந்த உணர்வு இந்த உடல்ல விளைந்து அவர்கள் மரணம் அடைவார் என்றால் அந்த உணர்வு கொண்ட இந்த ஆன்மா வெளியிலே போன உடனே அந்த உயிரான்மா யார் உடலே போனாலும் அவர் உடலுக்குள் போகணும்னு நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும்னு உணர்வைக்கும். இப்போ வீட்டில் யாராவது கஷ்டத்தை உண்டாக்கி என்னை இப்படி பாவி இது பண்றாங்களே என்னை இப்படி பண்றாங்களே என்னும் போது ஓம் என்று பிரணமாகி எனக்குள் ஜீவனாகி அந்த உணர்வின் மேலே அவங்க மேல வெறுப்பா வச்சுக்கிட்டு அவங்களை எண்ணி வெறுப்பா வச்சு 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 என்ன வாழ்க்கை என்று நான் தற்கொலை பண்ணுவேன். அப்ப அந்த உணர்வுகள் எனக்குள் தற்கொலை பண்ணி இந்த உடலை முடிக்கிறேன். ஆக இந்த வேதனை தாங்காது நான் வேதனை தற்கொலை செய்து கொண்ட இந்த உணர்வுகள் என் உயிருடன் வெட்டி விளைய வைத்து அப்புறம் இதே உணர்வுகள் என்ன செய்து நான் யாருமேல வேதனையா எண்ணினேனோ அந்த உடலுக்குள் புகுந்து அவங்களை வேதனையை குறித்து தற்கொலை செய்யும்படி செய்வேன். அல்லது இந்த தற்கொலைங்கிறது நான் தன் உடல்ல இருக்கக்கூடிய நிலை ஒவ்வொன்றையும் அங்கு இம்சை கொடுத்து கொண்டிருக்கேன். அப்போ அந்த உடலில் விளைய வைத்த அந்த உணர்வுகள் இதே உணர்வுகள் ஆத்மாவாகி அந்த உடலை வீழ்த்ததான் முடியும். ஆக இப்படித்தான் நாம் மனித வாழ்க்கையில் முதிர்ந்து வந்தாலும் இந்த நிலையை தான் செய்கின்றோம். ஆக இதை போல நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி நம்மை அறியாமலேயே நமக்குள் பல நிலைகள் நமக்குள் விளைந்து நாம் மனிதனுடைய எண்ணங்களை முழுமையை அழித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் தத்துவ ஞானிகள் வேறெண்டத்தில் இயக்கக்கூடிய உணர்வுகள் அது ஒவ்வொரு வகையிலும் அதை எவ்வாறு அந்த உணர்வுகள் வளர்ச்சி பெற்றது அது மனித உடலுக்குள் பெற்றவுடனே அது எவ்வளவு உயர்ந்த நிலைகள் அடைந்தது என்ற நிலையும் மனிதனானவன் தன் உடல் என்ற இருளை நீக்கி மெய்யுளியை எப்படி கண்டான் என்ற இந்த உண்மை நிலைதான் தத்துவ ஞானிகள் விநாயகர் தத்துவத்தை சுருக்கமாக எடுத்து உரைத்தார். என்ன காலையிலும் சொன்ன இப்பவும் மீண்டும் காலையில் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க மத்தியானம் இப்பவும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இந்த உணர்வுகள் உங்களுக்குள் பதிய வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்வது.